ஓம் சாந்தி. முரளி டேட் 3/11/2023. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஞானம் யோகத்தின் சக்தியின் மூலம் வாயு மண்டலத்தை தூய்மையாக ஆக்க வேண்டும். சுய தர்ஷன சக்கரத்தின் மூலம் மாயையின் மீது வெற்றியடைய வேண்டும். கேள்வி: ஆத்மா ஒருபொழுதும் ஜோதியுடன் ஐக்கியமாகாது என்பது எந்த ஒரு விஷயத்தின் மூலம் நிரூபணம் ஆகிறது? பதில்: ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கூறுகின்றனர். ஆக ஆத்மாவானது நிச்சயம் தனது பாகத்தை மீண்டும் நடித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை ஜோதி ஜோதியுடன் கலந்துவிட்டது என்றால் நடிப்பு முடிந்துவிடும். பிறகு அழிவற்ற நாடகம் என்று கூறுவதும் தவறாகிவிடும். ஆத்மா ஒரு பழைய சரீரத்தை விடுத்து மற்றொரு புதியதை எடுத்துக் கொள்கிறதே தவிர ஐக்கியமாவது கிடையாது. பாடல்: ஓர் தூரத்தில் இருக்கும் வழி போக்கனே. ஓம் சாந்தி. இப்பொழுது யார் யோகி மற்றும் ஞானி குழந்தைகளாக இருக்கிறார்களோ, யாரால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுமோ, அவர்கள் இந்த பாடலின் பொருளை யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடியும். எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அனைவரும் பிணக்குழியில் இருக்கின்றனர். யாருடைய ஜோதி அணைந்திருக்கிறதோ, யார் தமோ பிரதானமாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் பிணக்குழியில் இருப்பதாக கூறப்படுகிறது. யார் ஸ்தாபனை செய்திருந்தார்களோ, மேலும் பிறவி பிறவியாக பாலனை அதாவது நிமித்தம் ஆகியிருந்தார்களோ, அவர்கள் அனைவரும் தங்களது பிறப்புகளை முடித்துவிட்டனர். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எந்தெந்த தர்மம் ஸ்தாபனையானது என்று கணக்கெடுக்க முடியும். எல்லைக்குட்பட்ட நாடகத்திலும் முக்கிய நடிகர், டைரக்டர், தயாரிப்பாளருக்கு மரியாதை இருக்கும். எவ்வளவு பரிசுகள் கிடைக்கின்றன, திறமையை காண்பிக்கின்றனர் அல்லவா? உங்களுடையது ஞான யோகத்தின் திறமையாகும். மரணம் எதிரில் இருக்கிறது. நாம் இந்த நாடகத்தில் எவ்வளவு பிறவிகள் எடுக்கிறோம், எங்கிருந்து வந்தோம் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அனைத்து பிறவிகளின் விளக்கம் நான் நீங்கள் அறியவில்லை. மற்றபடி இந்த நேரத்தில் நமது எதிர்காலத்திற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. தேவதைகளாக ஆவோம், ஆனால் என்ன பதவி அடைவோம்? அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த லட்சுமி நாராயணன் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இவர்கள் நிச்சயம் ராஜா ராணியாக ஆவார்கள். எதிர்காலத்தையும் அறிவர். பிராக்டிக்கலாக சாட்சாத்காரம் ஏற்படுத்துகின்றார்கள். பக்தி மார்க்கத்திலும் சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. அவர்கள் யாரை நினைவு செய்கிறார்களோ அவர்களது சாட்சாத்காரம் கிடைக்கிறது. கிருஷ்ணரின் நீல நிறத்தை பார்த்து அதை நினைவு செய்தால் அவ்வாறே சாட்சாத்காரம் ஏற்பட்டுவிடும். மற்றபடி கிருஷ்ணர் இவ்வாறு நீல நிறத்தில் கிடையாது. மனிதர்களிடம் இந்த விஷயங்களின் ஞானம் எதுவும் இருப்பது கிடையாது. இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் இருக்கிறீர்கள். சூட்சும வத்தனத்தையும் பார்க்கிறீர்கள், வைகுண்டத்தையும் பார்க்கிறீர்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் இருக்கிறது. ஆத்மாவின் சாட்சாத்காரம்தான் ஏற்படுகிறது. இங்கு உங்களுக்கு என்ன சாட்சாத்காரம் ஏற்படுகிறதோ அதன் ஞானம் உங்களிடம் இருக்கிறது. வெளியில் உள்ளவர்களுக்கு ஆத்மாவின் சாட்சாத்காரம் ஏற்படலாம், ஆனால் ஞானம் கிடையாது. ஆத்மாதான் பரமாத்மா என்று அவர்கள் கூறிவிடுகின்றனர். ஆத்மா நட்சத்திரம் போன்று இருக்கிறது. பலருக்கு இவ்வாறு தென்படுகின்றன. எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றன. மனிதர்களின் சரீரத்தை இந்த கண்களால் பார்க்க முடிகிறது. ஆத்மாவை திவ்ய திருஷ்டியின் மூலமே பார்க்க முடியும். மனிதர்களின் உருவம் தோற்றம் விதவிதமாக இருக்கின்றன. ஆத்மாக்கள் விதவிதமாக கிடையாது. அனைத்தும் ஒன்று போலவே இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவின் பாகம் தனித்தனியாக இருக்கிறது. எவ்வாறு மனிதர்கள் சிறுவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவ்வாறு ஆத்மா சிறியது பெரியதாக கிடையாது. ஆத்மாவின் உருவ அளவு ஒன்றுதான். ஒருவேளை ஆத்மா ஜோதியில் கலந்து விட்டால் பிறகு எப்படி பாகத்தை திரும்பவும் நடிக்கும்? ஏற்கனவே உருவாக்கப்பட்டது மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்று பாடப்பட்டிருக்கிறது. இது அழிவற்ற உலக நாடக சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். கொசுக்களை போன்று ஆத்மாக்கள் திரும்பி செல்வார்கள். கொசுக்களை இந்த கண்களால் பார்க்க முடிகிறது. ஆத்மாவை திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது. சத்தியுகத்தில் ஆத்மாவின் சாட்சாத்காரத்தின் அவசியம் இருக்காது. நான் ஆத்மா, பழைய ஷரீரத்தை விடுத்து புதிய ஷரீரத்தை எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். பரமாத்மாவை தெரிந்திருக்க மாட்டார்கள் சத்தியுகத்தில். ஒருவேளை பரமாத்மாவை தெரிந்திருந்தால் சிருஷ்டி சக்கரத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். ஆக எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று பாட்டில் கூறப்பட்டுள்ளது. கடைசியில் அதிகம் பேர் வருத்தப்படுவர். அனைவரும் அழைக்கின்றனர். அழைப்பு கொடுப்பதற்கு எவ்வளவு யுக்திகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அமைதி வேண்டும் என்று அனைவரும் கூறுகின்றனர். ஆனால் அமைதி என்பதன் பொருளை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. அமைதி எப்படி ஏற்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறு செக்கில் கடுகு அரைக்கப்பட்டு விடுகிறதோ அவ்வாறு அனைவரின் ஷரீரமும் விநாசத்தின் பொழுது அழிந்துவிடும். ஆத்மாக்கள் நசுங்காது, அது சென்றுவிடும். ஆத்மாக்கள் கொசு கூட்டம் போன்று ஓடிவிடும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்து பரமாத்மாக்களும் ஓடிவிடும் என்று எழுதப்படவில்லை. ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்குள் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் அறியவில்லை. நாம் அனைவரும் சகோதரன் சகோதரர்கள் என்று கூறுகின்றனர் என்றால் அவ்வாறு சகோதரன் சகோதரனாக இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் சகோதரன் சகோதரனாக, அதாவது சகோதரன் சகோதரிகள் அனைவரும் தங்களுக்குள் பால் பாயாசம் போன்று, அதாவது இனிமையாக இருப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அங்கு உப்பு தண்ணீருக்கான விஷயமே கிடையாது. ஆனால் இங்கு பாருங்கள், இப்பொழுது இனிமையாக பால் பாயாசம் போன்று இருப்பார்கள். உடனேயே உப்பு தண்ணீராக ஆகிவிடுகின்றனர். ஒரு புறம் சீனர்கள் இந்துக்கள் சகோதரன் சகோதரன் என்று கூறுகின்றனர். பிறகு அவர்களது பூதத்தை உருவாக்கி எரிக்கின்றனர். உலகாய சகோதர சகோதரர்களின் இந்த நிலையை பாருங்கள். ஆன்மீக சம்பந்தத்தை அறியவே இல்லை. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார். தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது. சிலர் தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்கின்றனர். தந்தை கூறுகின்றார், தேக சகிதமாக தேகத்தின் சம்பந்தங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். இந்த கட்டிடம் போன்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள். உண்மையில் நீங்கள் பரம்தாம நிவாசிகள். எங்கிருந்து நடிப்பு நடிக்க வந்தோமோ இப்பொழுது அங்கு செல்ல வேண்டும். பிறகு நான் உங்களை சுகத்திற்கு அனுப்பி வைத்து விடுவேன். ஆக தந்தை கூறுகின்றார், தகுதியானவர்களாக ஆக வேண்டும். இறைவன் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவிற்கு எந்த ராஜ்யமும் கிடையாது. எப்பொழுது லட்சக்கணக்கில் கிறிஸ்துவர்கள் உருவாகி விடுகிறார்களோ அப்பொழுது தனது ராஜ்யம் உருவாக்கியிருப்பார். இங்கு உடனேயே சத்தியுக ராஜ்யம் உருவாகி விடுகிறது. எவ்வளவு எளிய விஷயமாகும். உண்மையில் பகவான் வந்து ஸ்தாபனை செய்திருக்கிறார். கிருஷ்ணரின் பெயர் வைத்ததன் மூலம் அனைத்தையும் குழப்பிவிட்டனர். பழமையான ராஜயோகம் மற்றும் ஞானம் என்று கீதையில் இருக்கிறது, அது மறைந்து விடுகிறது. ஆங்கில வார்த்தை நன்றாக இருக்கிறது. பாபாவிற்கு ஆங்கிலம் தெரியாது என்று நீங்கள் நினைக்கலாம். நான் எத்தனை மொழிகளில் அமர்ந்து பேசுவேன் என்று பாபா கேட்கிறார். முக்கியமானது ஹிந்தி. ஆக நான் ஹிந்தியில் தான் முரளி கூறுகின்றேன். யாருடைய சரீரத்தை தாரணை செய்திருக்கின்றனோ அவர் ஹிந்தி மட்டுமே அறிவார். ஆக இவரது மொழி எதுவோ அதைதான் நானும் பேசுகின்றேன். வேறு எந்த மொழிகளிலும் கற்பிக்க மாட்டேன். நான் பிரெஞ்சில் கூறினால் பிறகு இவர் எப்படி புரிந்து கொள்வார்? முக்கியமானது இவரது, அதாவது பிரம்மாவின் விஷயமாகும். இவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வேறு ஒருவரின் ஷரீரத்தை எடுக்க மாட்டேன். என்னை அழைத்து செல்லுங்கள் என்று பாட்டிலும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தந்தை மற்றும் தந்தையின் வீடு பற்றி யாருக்கும் தெரியவில்லை. கட்டுக்கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றனர். பல மனிதர்களின் பல வழிகள் உள்ளன. ஆகையால் குழந்தைகள் குழப்பத்தில் உள்ளனர். தந்தை எவ்வாறு அமர்ந்து புரிய வைக்கின்றார் பாருங்கள். இந்த சரணம் யாருடையது? ஷிவ் பாபாவினுடையது. அவர் நம்முடையவர் அல்லவா? நான் கடனாக கொடுத்திருக்கின்றேன். ஷோ பாபா தற்காலிகமாக பயன்படுத்துகின்றார். உண்மையில் இந்த சரணம் என்னுடையது. சிவனின் கோவிலில் சரணம் வைப்பது கிடையாது, கால்கள் பாதம் வைப்பது கிடையாது. கிருஷ்ணரின் சரணம் தான் வைக்கின்றனர். சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். ஆக அவருக்கு சரணம் எங்கிருந்து வரும்? ஆம், ஷோ பாபா கடனாக எடுத்திருக்கின்றார். சரணம் பிரம்மாவினுடையது. கோயில்களில் நந்தி காண்பித்திருக்கின்றனர். நந்தியின் மீது எவ்வாறு சவாரி செய்ய முடியும்? நந்தியில் ஷோ பாபா எவ்வாறு அமர முடியும்? சாலை கிராமமாக இருக்கும் ஆத்மா மனித உடலில் சவாரி செய்கிறது. தந்தை கூறுகின்றார், நான் எந்த ஞானம் உங்களுக்கு கூறினேனோ அது மறைந்து விட்டது, மாவில் உப்பு போன்று ஆகிவிட்டது, அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நான் வந்துதான் அதன் சாரத்தை புரிய வைக்கின்றேன். நான் தான் ஸ்ரீமத் கொடுத்து சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைத்திருந்தேன். அவர்கள் தேவதைகளிடம் சுயதர்ஷன சக்கரத்தை காண்பித்து விட்டனர். அவர்களிடம் ஞானம் கிடையாது. இவை அனைத்தும் ஞான விஷயமாகும். ஆத்மாவிற்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் கிடைக்கிறது. இதன் மூலம் மாயையின் கழுத்து துண்டிக்கப்படுகிறது. அவர்கள் சுயதர்ஷன சக்கரத்தை அசுரர்களுக்காக பயன்படுத்தியதாக காண்பித்து விட்டனர். இந்த சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் நீங்கள் மாயையின் மீது வெற்றி அடைகிறீர்கள். எங்கிருக்கும் விஷயத்தை எங்கு கொண்டு சென்று விட்டனர்? உங்களிலும் கூட மிக சிலரே இந்த விஷயங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றனர். ஞானம் உயர்ந்தது. இதற்கு நேரம் தேவைப்படுகிறது. கடைசியில் உங்களிடம் ஞானம் மற்றும் யோகாவின் சக்தி இருக்கும். இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அவர்களது புத்தியும் சுறுசுறுப்பாகி விடுகிறது. நீங்கள் வாயு மண்டலத்தை தூய்மையாக்குகிறீர்கள். இந்த ஞானம் எவ்வளவு குப்தமாக இருக்கிறது! அஜாமில் போன்ற பாவிகளையும் திருத்தம் செய்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. ஜோதி ஜோதியுடன் கலந்து விட்டதாக, கடலில் கலந்து விட்டதாக அவர்கள் நினைக்கின்றனர். ஐந்து பாண்டவர்கள் மலையில் மறைந்து விட்டனர். பிரளயம் ஏற்பட்டு விட்டது. அவர் ராஜயோகம் கற்றதாக ஒரு புறம் காண்பிக்கின்றனர். பிறகு பிரளயம் காண்பித்து விட்டனர். மேலும் கிருஷ்ணர் கால் விரலை சப்பிக்கொண்டு ஆல இலையில் வந்ததாகவும் காண்பிக்கின்றனர். அதன் பொருளையும் புரிந்து கொள்வது இல்லை. அவர் கர்ப்ப மாளிகையில் இருந்தார். குழந்தைகள் விரலை சப்புவர். எங்கிருக்கும் விஷயத்தை எங்கு கொண்டு வைத்து விட்டனர்? மனிதர்கள் என்ன கேட்டாலும் உண்மை உண்மை என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர். சத்தியுகத்தை யாரும் அறியவில்லை. எந்த பொருள் இல்லவே இல்லையோ அதுதான் பொய் என்று கூறப்படுகிறது. எவ்வாறு பரமாத்மாவின் பெயர் உருவம் கிடையாது என்று கூறுகின்றனர். ஆனால் அவருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். ஆக பரமாத்மா மிக சூட்சமமானவர். அவர் போன்ற சூட்சமமானவர் வேறு யாரும் கிடையாது. பிந்துவாக இருக்கின்றார். சூட்சமமாக இருக்கின்ற காரணத்தால் யாரும் அறியவில்லை. ஆகாயமும் சூட்சமமானது என்று கூறப்படுகிறது. ஆனால் அதை பார்க்க முடிகிறது. ஐந்து தத்துவம், ஐந்து தத்துவத்தினால் ஆன சரீரத்தில் வந்து பிரவேசிக்கின்றார். அவர் எவ்வளவு சூட்சமமானவராக இருக்கின்றார், பிந்துவாக இருக்கின்றார். நட்சத்திரம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது! இங்கு பரமாத்மா நட்சத்திரம் அருகில் வந்து அமர்கின்ற பொழுதுதான் பேச முடியும். எவ்வளவு சூட்சமமான விஷயம்! மந்த புத்தியுடையவர்கள் சிறிதும் புரிந்து கொள்ள முடியாது. தந்தை எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை புரிய வைக்கின்றார். நாடகப்படி யார் கல்பத்திற்கு முன்பு பாகம் நடித்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் நடிப்பார்கள். பாபா தினமும் வந்து புது புது விஷயங்களை கூறுகின்றார் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். ஆக புது ஞானம் ஆகிவிடுகிறது அல்லவா? ஆக தினமும் படிக்க வேண்டும். தினமும் யாராவது வரவில்லை எனில் நண்பனிடம் சென்று இன்று வகுப்பில் என்ன நடந்தது என்று கேட்பர். இங்கு படிப்பதையே சிலர் விட்டு விடுகின்றனர். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் ஆஸ்தி தேவையில்லை என்று கூறிவிடுகின்றனர். அட, படிப்பை விட்டு விட்டீர்கள் என்றால் உங்களது நிலை என்ன ஆகும்? தந்தையிடம் என்ன ஆஸ்தி அடைவீர்கள்? அதிர்ஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். இங்கோ ஸ்தூல செல்வங்களுக்கான விஷயம் ஏதும் இல்லை. ஞான பொக்கிஷம் தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. அந்த செல்வங்கள் அனைத்தும் விநாசம் ஆக போகிறது. அதன் போதையில் யாரும் இருக்க முடியாது. தந்தையிடம் இருந்துதான் ஆஸ்தி அடைய வேண்டும். உங்களிடம் கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்கலாம், ஆனால் மண்ணோடு மண்ணாகிவிடும். அனைத்து விஷயங்களும் இந்த நேரத்திற்கானது. சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாகும், சிலருடையது நெருப்பில் அழிந்துவிடும். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதிர்ஷ்டம் மற்றவர்களுடையது சாம்பலாகிவிடும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திற்கான விஷயம் பின் நாட்களில் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது விநாசம் ஆக வேண்டும். விநாசத்திற்கு பிறகு ஸ்தாபனையாகும். இப்பொழுது அவர் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். அது நமது ராஜ்யம். நீங்கள் மற்றவர்களுக்காக செய்வது கிடையாது. என்ன செய்தாலும் அது தனக்காகத்தான் செய்கிறீர்கள். யார் ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்கள் எஜமானர்களாக ஆவார்கள். நீங்கள் புது உலகில் புது பாரதத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். புது உலகம் என்றால் சத்தியுகத்தில் நீங்கள் எஜமானர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது இது பழைய உலகமாகும். பிறகு புது உலகிற்காக நீங்கள் புருஷார்த்தம் செய்கின்றீர்கள். புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. ஆத்மா பரமாத்மாவிற்கான ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல், தனது தந்தை யார். பாபா கூறுகின்றார், நான் வருவதே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. இப்பொழுது தந்தையை உணர்ந்திருக்கின்றோம். தந்தையின் மூலமாக தந்தை புரிய வைக்கின்றார், நீங்கள் எனது செல்லமான குழந்தைகள். கல்பத்திற்கு பிறகு ஆஸ்தி அடைவதற்காக மீண்டும் வந்து சந்தித்திருக்கிறீர்கள். ஆக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இல்லையென்றால் அதிகம் பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும், அதிக தண்டனையும் அடைய வேண்டியிருக்கும். யார் குழந்தையாக ஆன பிறகு தவறான காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களை பற்றி கேட்கவே வேண்டாம். நாடகத்தில் பாபாவின் பார்ட் எவ்வளவு இருக்கிறது என்பதை பாருங்கள். அனைத்தும் கொடுத்து விட்டார். பிறகு பாபா கூறுகின்றார், எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு மீண்டும் கொடுப்பார். முன்பு நீங்கள் மறைமுகமாக கொடுத்தீர்கள் என்றால் எதிர்காலத்தில் ஒரு பிறப்பிற்காக கொடுத்தேன். இப்பொழுது நேரடியாக கொடுக்கிறீர்கள் என்றால் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு காப்பீடு செய்து விடுகின்றேன். நேரடியாக மறைமுகமாக இருப்பதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? அவர்கள் துவாபர யுகம் கலியுகத்திற்காக ஈஸ்வரனிடம் இன்சூரன்ஸ் காப்பீடு செய்கின்றனர். நீங்கள் சத்தியுகம் திரேதாவிற்காக காப்பீடு செய்கிறீர்கள். நேரடியாக இருக்கின்ற காரணத்தால் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தவாறு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, அழிவற்ற தந்தையிடமிருந்து அழிவற்ற ஞான ரத்தினங்களின் பொக்கிஷங்களை அடைந்து அதிர்ஷ்டசாலிகளாக ஆக வேண்டும். புது ஞானம், புது படிப்பு தினமும் படிக்க வேண்டும். வாயு மண்டலத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, எதிர்கால 21 பிறவிகளுக்காக தனது அனைத்தையும் காப்பீடு செய்துவிட வேண்டும். தந்தையினுடையவர்களாக ஆன பின்பு எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது. வரதானம், சுய முன்னேற்றத்திற்கான யதார்த்தமான கண்ணாடி அணிந்து எடுத்துக்காட்டாக ஆகக்கூடிய அலட்சியத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம், எந்த குழந்தைகள் தன்னை பெரிய புத்தியுடன் மட்டுமே பரிசோதிக்கிறார்களோ அவர்களது கண்ணாடி அலட்சியமுடையதாக இருக்கும். நான் எவ்வளவு செய்தேனோ அதுவே அதிகம் என்று அவர்களுக்கு தெரியும். நான் இந்தெந்த ஆத்மாக்களை விட நன்றாக இருக்கிறேன். சிறிது குறைகள் பிரபலமானவர்களிடமும் இருக்கவே செய்கிறது. ஆனால் யார் உண்மையான உள்ளத்துடன் தன்னை பரிசோதித்துக் கொள்கிறார்களோ அவர்களது கண்ணாடி யதார்த்தமாக சுய முன்னேற்றத்திற்கானதாக இருக்கின்ற காரணத்தால் தந்தை மற்றும் தன்னை மட்டுமே பார்ப்பார்கள். இரண்டாவது மூன்றாவது நபர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்க மாட்டார்கள். நான் மாற வேண்டும் என்ற ஈடுபாட்டிலேயே இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன்: எல்லைக்குட்பட்ட அனைத்தையும் வம்சம் சகிதமாக அழித்துவிட்டால் எல்லையற்ற சக்கரவர்த்திக்கான போதை இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.